நமது சாஸ்திர வழிப்படி மனிதானத்தின் தீய வினைகளை வென்றவன் மனிதனில் உயர்ந்தவன் அகசியன். அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்னை ஒளியில் உடல் பெற்றவன். அதன் உணர்வை நாம் பெறுவதற்காக இந்த விநாயகர் வைத்தோம். இதே போல காலையில் எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நான் பெற்றேன். என் இரத்த நாணங்களை கலந்து என் உடலுடைய ஜீவான்மாக்கி அணுக்கள் அனைத்து உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று எண்ணும் போது தங்கத்தில் திரவத்தை ஊற்றினால் அந்த செம்பு வெள்ளி ஆவியது போல நம் உடலுக்குள் நம்ம எரியாதை சேர்ந்த இந்த தீய வினைகளை ஆவியாக மாற்ற பழக்குகின்றான் ஞானி. அவன் உண்மையை உணர்ந்தவன். அந்த உணர்வு நாமும் பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்த அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றான். விநாயகர் தத்துவை வைத்து காலையில் உடல்நலத்தை போக்கி துணுகளுக்கு போக்கி இங்கே கரையே வந்த நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இது என் இரத்த நாணங்களில் கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று உள் செலுத்தப்படும் போது இதை அந்த உயர்ந்த சக்தி நம்ம இரத்தத்தில் கலந்தப்போ இந்த இரத்தம் உடல் முழுவதுக்கும் பரவும் போது நம் உடல் உள்ள தீய அணுக்கள் உள்ள அந்த உணர்வினை தணித்து அந்த சுத்தப்படுத்தும் தன்மை பெறுகின்றது. இதை அறிவதற்குத்தான் இங்கே வேதனைப்படும் ஒரு உணர்வை நாம் நுகர்ந்து விட்டால் அந்த வேதனை என்ற உணர்வும் மாறி நம் உடலுக்கும் நோயாக அது தாயாக நோயின் தன்னை வளர்க்கின்றது. ஊருக்கொரு மாரியம்மன் உண்டு, ஊருக்கொரு விநாயகர் உண்டு. அப்ப இந்த வினையின் தன்னை நீக்கும் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறக்கூடிய தகுதி காலையில் எடுத்து நம் உடலை சுத்தப்படுத்தி இன்று நாம் யாரையெல்லாம் பார்த்தோமோ அந்த குடும்பம் எல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும், தெய்வீக பண்பை பெற வேண்டும், தெய்வீக அருளை பெற வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நாம் பார்த்த குடும்பம் எல்லாம் பெற வேண்டும், இந்த ஆலயம் எல்லாம் பெற வேண்டும், என் குடும்பம் எல்லாம் அந்த நிலைகள் பெற வேண்டும். இதையடுத்து நம் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் முறையை கொடுத்தார். யார் இப்ப என்றாங்க விநாயகர் போனா இப்ப சில இந்த விஜய் பண்ணுங்க சில பாம்பி இந்த கண்ணாடம் எல்லாம் இப்படி ஒரு செலாம் போட்டு போயிட்டு ஏன் போன போடுறான் எதுக்கு அந்த வச்சிருந்தேன் இங்கேயும் ஒன்று போகும்போது இப்படி ஒரு செலாம் போட்டு நான் போயிட்டு வரேன். இப்படித்தான் போறேன். செலாம் போடுறது தான் இருக்குதே தவிர அந்த அருளை நான் தெரிந்து கொள்வதற்கு நம்ம செலாம் நான் போயிட்டு வரேன். எனக்கு இப்போ நினைச்சு நான் தொழிலுக்கு போறேங்கிறதில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும். ஆனால் அதிகமான இங்கே ஐயனு செய்து காசு கொடுத்து போட்டு வரேன் கேட்போம். இதுதான் நம்ம பழகிருக்கோம். ஆக நாம் அர்ஜுனை என்பது எது? நாம் உயிரிலே பட்டப்பின் இங்கே சொல்லலாம் சொல்லக்கூடிய ஒளி போல அந்த உயர்ந்த குணங்களை நுகரப்படும் உயிரிலே பட்ட அந்த உணர்ச்சியின் அலைகள் நமக்குள் செல்லுகின்றது. ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்ற இதை அபிஷேக அந்த அர்ஜுனை ஒளியின் அலைகளை எழுப்ப வேண்டும். இந்த உணர்வின் அதிர்வுகளை சேர்த்து நாம் பார்த்தோர் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், பகைமைகள் மறக்க வேண்டும், அன்பும் பண்பும் பரிவும் கொண்ட அந்த சக்திகள் பெற வேண்டும். அருந்து அன்பான அருணர்வும் பண்பான அந்த அருணர்வும் பரிவுடன் பேசும் அந்த அருசக்தியும் பெற வேண்டும். இப்படி நமக்குள் இதை அர்ஜனையாக சொல்ல வேண்டும். நாம் எத்தனை எதை அர்ஜனை செய்கின்றார்கள்? காசை கொடுத்து அர்ஜனை டிக்கெட் கொடுக்க போகும்போது பையனை எண்ணிட்டுருக்கோம். இவன் எத்தனை செய்தாலும் படிப்பு வைக்கிறேன், காசு இப்படி சரியா படிக்க மாட்டேங்கிறான். காசை கொண்டெல்லாம் விரயம் பண்ணிட்டு இருக்கான். நாங்கள் அர்ஜனை பண்ணுவாங்க. உங்க உயிரில் எதை அர்ஜனை பண்றீங்க? இதை தானே அர்ஜனை பண்றீங்க? எதை அர்ஜனை பண்றீங்க? ஆகவே அவன் அந்த நல்ல பையனா இருக்கிறான். அன்போடு பண்போடு பிறப்படும் வேதனை பரிவோட கேட்கின்றான். அந்த வேதனை என்ற உணர்வு இருக்கும் போது அதாவது விஷயத்தின் தன்மை ஒரு நல்ல பொருள் பட்டு நான் சாப்பிட்டான் ஞாபக சக்தி அறந்துவிடுகிறேன். அவன் நல்லவன் தான். அவன் பண்புடன் பிறருடைய கஷ்டங்களை கேட்டு அறிகின்றான். ஆனால் அந்த உணர்வு அவனுக்கு சிறு திரையாக மாறிவிடுகின்றது. அவன் சிந்தனை குறைந்து விடுகின்றான். அப்போ அதன் உணர்வு மறையப்படும் போது அவன் எனக்கு படிப்பு வரலையே, நான் ஞாபக சக்தி வர மாட்டேன், இதை படிக்க வரலையேன்னு சொல்றான். அப்ப நாம் என்ன செய்யறோம்? இதையே எடுத்து அவன் சொல்றதை நாம் எடுத்து திரும்பி வசிஷ்டர் பிரம்மகுரு அவன் சொல்றதை நாம் கேட்டு இதே உணர்வு நமக்குள் பிரம்மகுரு ஆக்கி நம்முடைய சிந்தனையை முழுமையாக மறைத்து விடுகின்றது. ஆகவே இந்த வேதனை என்ற உணர்வு அதிகமாகும். அது மாறி தாயாக நமக்குள் அவர்கள் எப்படி துயர்பட்டார்களோ, உடல்கள் நலிந்ததோ, சிந்தனையற்றி சென்றார்களோ அதே உணர்வு இங்கே விளைகின்றது. தம் மாறி அம்மாள் அங்கே என்ன இருக்கின்றது? அக்னி குண்ட இறங்கின அந்த தாய் நம்மளை காப்பாற்றுமா? இந்த உடலான குண்டத்திற்கும் இந்த நஞ்சு கண்ட அந்த உணர்வின் நிலையை இந்த உடலுக்குள் செலுத்தி திரவம் எப்படி ஊடுருவி மற்ற நிலைகளில் விஷத்தை மாற்றுகின்றதோ, செம்பு வெள்ளியை மாற்றுகின்றதோ, இருப்பதன் உடலுக்குள் செலுத்தி இந்த விஷத்தின் தன்மை நீக்க கற்றுக்கொள்வதற்காக அதை பற்றி தன் உடலை படர வேண்டும். இருந்து தொலைத்துவிட்டு துருவ நட்சத்திரத்தின் பேரில் அவர் பெற வேண்டும். அவர் உடல் உள்ள நோய்கள் நீங்க வேண்டும். மலரிப்போலம் மனம் பெற வேண்டும். தெய்வீக அன்பை பெற வேண்டும். தெய்வீக சக்தி பெற வேண்டும். தெய்வீக நிலை பெற வேண்டும். தெளிந்த மனம் பெற வேண்டும். மலரிப்போலம் மனம் பெற வேண்டும். மகிழ்ந்து வாழும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணவை நாம் மாற்றி நமக்குள் அவருக்கு நல்லதாக வேண்டும் என்றால் அந்த வேதனை நமக்குள் தணித்து விடுகின்றது. இதுதான் இதை சுத்தப்படுத்துவதற்கான இந்த குண்டத்தில் தீமையை நீக்கி அது பொசிக்கும். நாம் எப்படி பல பொருள்களை சேர்த்து விஷத்தை நீக்கிவிட்டு சுவையான உணர்வாக சமைத்து நாம் உணவாக உட்கொள்கின்றோமோ, இதைப்போல நல்ல உணவின் அணுக்களை நமக்குள் விளைவிக்கும் பக்குவத்தை கொடுத்தான்னு அன்று அலட்சியம். அது யாராவது நாம் பின்பற்றுகின்றமா? மாரியம்மன் பண்டிகை கொண்டாடும் போது பாருங்க எத்தனை ராஜாக்கள் எத்தனை நிலைகளாக இருந்துச்சு. அது அசிங்கமா வேஷம் போட்டுவிட்டு இங்கிருந்து அதுக்கு அவனுடைய காசு வசூலுக்கு போறதும், இந்த நேத்தி கடனுக்கு அவன் வேஷத்தை போடுறது, தாமி இது மேலே இறக்கப்பட்டு எனக்கு நல்லது செய்வான் என்று நாம் இந்த குண்டம் எரித்தால் நம்ம பாவதோஷங்கள்லாம் போகும் என்று எப்படி போகும்? ஆகவே அந்த அருணர் இந்த குண்டத்துக்குள் எரிக்கி நாம் பசுவாக பழுக்க வேண்டும் என்றுதான் ஊருக்கு ஒரு மாரியம்மனை வைத்தது, ஊருக்கு ஒரு விநாயகரை வைத்தது. அந்த தீமையை வென்று அந்த வினைக்கு நாயகனாக துருவ நட்சத்திரமா இருக்கு. அதன் உணர்வை நாம் நகர்ந்தோம். அந்த தீவினைகளை நீக்கி நல்வினையாக நமக்குள் உருவாக்கும் அந்த சக்தி வருகின்றது. ஆகவே நீங்கள் நல்ல ஒரு கோயிலுக்கு இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் முன்னாடி விநாயகர் இருக்கு. இந்த விநாயகரை வணங்காதபடி கோயிலுக்குள் சென்றால் பலன் ஏதுமில்லை. அப்ப அந்த விநாயகர் எப்படி வணங்க வேண்டும்? ஆதி மூலம் என்ற உயிர் பலவித பல கோடி உடல்கள் எடுத்து அதன் அகசியனாகி அகசியன் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான பேரலும் பேரொழி என்ற அந்த அருணர்வு பெற்ற அந்த அருஞான சக்தி நான் பெற வேண்டும். என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும். என் உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இங்கே அதை நமக்குள் செலுத்தி பழக வேண்டும். கோயிலுக்குள் முன்னாடி போறதுக்கு முன்னாடி நாம் இதை பண்ண வேண்டும். இதை பண்ணிவிட்டு அங்கு கோயிலுக்குள் போன உடனே அங்கு தீபத்தை காட்டுகின்றனர். அந்த தீபத்தை காட்டப்படும் போது தெய்வத்தின் மேல் வைரகிரீடம், நல்ல பட்டாடைகள், அந்த தெய்வத்தின் மேல் நல்ல தங்க ஆபரணங்கள், மலர் மாலைகள் சூடப்பட்டுள்ளது, இதையெல்லாம் அங்கு கனிகளை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தீபத்தை காட்டும் போது அங்கு பொருள் தெரிகின்றது. நாம் எதை வேண்டும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் வலுகொண்டு நமக்குள் சேர்த்து இங்கு தெய்வத்தை பார்க்கும் போது அந்த தீபார்த்தனை காட்டும் போது பொருளறிந்து செயல்படும் இசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தன்னை வேண்டிக் கொண்டு தன் குடும்பத்தில் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். பையன் மேல பாசமாக இருக்கும், அவன் குடும்பத்தனம் பண்ணிட்டே இருக்கிறான்னு நம்ம சொல்ல தெரியுமே தவிர அவன் பொருளறிந்து செயல்பட வேண்டும் என்று யாராவது என்றமா? படுறவங்கிட்ட ஐயோ என்று சுட்டித்தனம் தாங்க முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்ப அவனை எடுத்து நமக்குள் எடுத்து ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் இந்த உணர்வை அங்க வளர்க்கின்றோம். அதான் வசிஷ்டர் பிரம்மகுரு பிரம்மகுரு மனைவி அறிந்து நமக்குள் அவன் எடுத்து இந்த உணர்வாகி அணுவாகிவிட்டால் அந்த உணர்வின் சொல்லாக மீண்டும் நாம் சொல்லப்படும் போது அவன் உடல்ல அது குருவாக நின்று அவனை மீண்டும் குடும்பத்தானாக மாற்றும். இதுதான் தசரத சக்கரவர்த்தி என்று பத்தாவது நிலை அடைப்படையும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிர் எப்படி உருவாக்குகின்றது என்பதை நாம் தெரிந்து வாழ்வதற்கு இதை காட்டுகின்றது. அப்ப நம்ம கோயிலை எதை எண்ண வேண்டும்? பொருளறிந்து செயல்படும் இந்த சக்தி நான் பெற வேண்டும். என் பையன் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். எங்க மாமியார் ஏதாவது திட்டிருந்தா அவர்களும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். என் குடும்பத்தில் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். மாமனார் திட்டிருந்தாலும் கணவர் திட்டிருந்தாலும் அவர்களும் நானும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். என் குடும்பத்தில் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் அந்த கனியை பார்க்கும்போது கனியை போன்று சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும். எங்க குடும்பத்தில் அனைவரும் கனியை போன்று சுவையான சொல்லும் செயல் தானே, நான் மட்டும் சொல்றதில்லை எல்லாரும் தான் நான் நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு வந்தா எப்படி வணங்க வேண்டும்? பகமை மறந்து அவர்களுக்கு நல்ல உணர்வு பெற வேண்டும் என்று நல்லதே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி நாம் பெற வேண்டும் என்று இந்த இலை என்ன வைப்பதற்கு கிடைக்கின்ற இந்த தெய்வீக பண்பும் தெய்வீக அங்கும் தெய்வீக அருளையும் பெற வேண்டும். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவோரெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். அந்த வைரத்தை போல் என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். என் குடும்பத்தில் அனைவரும் இந்த நிலை பெற வேண்டும். இந்த கோயிலுக்கு வரும் குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். நான் தொழில் செய்யும் இடங்கள் எல்லாம் இந்த சக்தி பெற வேண்டும் என்று இதை எண்ணும்படி இந்த தங்கத்தை போல என் மனம் மங்காத நிலை பெற வேண்டும். எங்க குடும்பத்தில் தங்கத்தை போல மனம் மங்காத நிலையும் இந்த ஆலயம் வருவதெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். வைரத்தை போல் என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும், என் குடும்பத்தில் அனைவரும் அந்த மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்ற உண்மை உணர்த்திய இங்கே விநாயகர் பார்க்கணும். அந்த துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியை நான் பெற வேண்டும். இதை பெறச் செய்வதற்கு இவ்வளவு அழகான நிலைகள் வைத்துள்ளது. யாரும் துருவ மகரிஷியை பற்றி என்பதல்ல, எந்த மனிதனா வாழ்ந்த காலத்தில் அந்த துருவத்தின் ஆற்றலை கணவன் மனிதன் இவரும் ஒன்றாக சேர்த்து அந்த அருள் தட்டது. ஆக மலரை போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெறும். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவியும் வசிச்சல் மந்தி போல வாழ்ந்து நலாயினி போன்று நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்திரும் சாவித்திரி போன்று எங்கள் இருமனம் ஒன்றி மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி நாங்கள் தர வேண்டும். இதையெல்லாம் இதை வசித்தல் இதை ஆசைப்பட்டு நாம் கவர்ந்தால் அது பிரம்மகுருவாகி நமக்குள் நல்ல உணர்வும் நல்ல செயலும் நமக்குள் செயல்படுத்த நிலையும் உடலுக்கும் நோயற்ற நிலையும். இந்த கோயிலுக்கு போய் இந்த மாதிரி வணங்கினா அங்க என்ன நடக்கின்றது, இந்த நோயை நீப்பார் அப்படின்னு நாம எண்ணுகின்றோம். ஆகவே இதை போல நாம் எண்ணினால் நம்ம பகமே உணர்வு என்றோம், உடல்களின் மேல்கால் வலி என்றோம், மற்ற நோய்கள் வராத தடுக்க உதவும். ஆகவே இந்த தெய்வம் நாம் இந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும். அதன் உணர்வு நமக்குள் இதை பக்குவப்படுத்தும் போது பகமை மறந்து நமக்குள் ஒன்று சேர்க்கும் நிலை பெறுகின்றது. இதுதான் ஆலை, இதுதான் ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. ஆக சீதாவை திருமணம் செய்ய ஆக சுயவரத்தை வைத்தான் ஜனக சக்கரவர்த்தி. அந்த ஜனக சக்கரவர்த்தியால் ஆக சீதாவை தத்துக்கு எடுத்து வளர்க்கின்றான் அந்த ஜனக சக்கரவர்த்தி. உலகிலேயே மனிதனை வாழச் செய்ய அந்த சுவையான உணர்வினை சூரியனால் கவரப்பட்டு அந்த நல்ல உணர்வு வைத்துள்ளது. அந்த நல்ல உணர்வு யார் பெறுகின்றனோ அவருக்கு அந்த அருள் கிடைக்கும் என்ற உணர்வை உணர்த்துவதற்காக சீதாவை திருமணம் செய்ய சுயவரத்தை ஏற்படுத்தினாலும் காவிய படைப்பு எடிப்படி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப நான் என்ன செய்வேன் இந்த நிலை அங்கே சிந்திக்கும்படி செய்கின்றார். அப்போ அவரவர்கள் திறமைக்கொப்ப சீதாவை திருமணம் செய்யும் ஆசையில் அவர்களுடைய வலிமைகளைத்தான் காட்டினார்களே தவிர குடிவைத்து தாக்கி ஒன்றை வீழ்த்தும் வலிமையை காட்டினார். ஆனால் ராமனோ பிறரை தீமை செய்யும் அந்த உணர்வான தீமை செய்யும் அந்த காண்டிபத்திய நானல் ஏற்றிதான் பிறருக்கு தீங்கி விளைவிக்க வேண்டும். ஆகவே அந்த காண்டிபத்தை ஒழித்து விடுகின்றான். காண்டிபத்தை என்ன காண்டிபத்தை ஒழித்து விடுகின்றான். அப்ப அந்த சீதா என்ற சந்தோஷத்தை இன்னொரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற உணர்வை எடுக்கப்படும் போது கல்யாண ராமா அப்ப அந்த பகமையை ஒடிக்கின்றான். இப்ப நம்ம கோயில்ல வந்து இதே போல பிறருடைய பகமையை மறந்து எல்லோருக்கும் இந்த அருள் பெற வேண்டும் என்றால் நம் உடலுக்குள் எண்ணங்கள் ஒன்று சேர்த்து சிறிய நோயில்லாதபடி பண்பும் அன்பும் பரிவும் பாசமும் வளரும் தன்மை வருகின்றது. ஆகவே இதைத்தான் இந்த கோயில்களில் நம்முடைய எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழ்ந்தால் நம் உடலுக்கு நோய் என்ற நிலை இல்லாதபடி மகிழ்ச்சி என்ற உணர்வாகும் போது மகிழ்ந்து வாழும் சக்தி என்றும் என்றென்றும் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அரு உணர்வை நமக்குள் பெறுவதற்குத்தான் அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை மனிதன் தன் வாழ்க்கையில் எதை எப்படி பெற வேண்டும் என்று அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கின்றான் மனிதனுக்கு. இப்ப நாம் எந்த சந்தர்ப்பத்தேர்வும் கோயிலில் போய் அர்ஜுனை காசு கொடுத்து எந்த சந்தர்ப்பத்தை நான் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், நான் எல்லாத்துக்கும் தர்மத்தை செய்தேன், என்னை இப்படி நீ சோதிச்சுக்கிட்டு இருக்கிறே, அங்க ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான் போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு தான் நீ கண் பார்க்கிற, எங்களெல்லாம் என்ன நீ கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறியே, என்னை சோதிக்கிறியே, இதைத்தான் நாம் அதை வசிச்சது, இதைத்தான் நாம் கவர்கின்றமே தவிர அது பிரம்மகுரு ஆகின்றோம். ஆனால் அந்த வாலி என்ற உணர்வை நம் உடலில் நல்லது பெறுவதற்கு மாறாக நமக்கு தீமையை தான் விளைவிக்கும். கோயிலின் பண்புகளை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? கோயிலின் பண்புகளை உணர்த்து ஞானிகள் நிலையை நாம் மறித்திருக்கின்றோமா? ஞானிகளை மறந்து நம்முடைய ஆசை நிலை நீ அதுக்கு வேண்டிக் கொண்டால் உனக்கு வேண்டியதை வரத்து தருவான் என்ற நிலைகள் தான் ஆசையை தான் ஊட்டுகின்ற வரம் எப்படி கிடைக்கும்? ஒரு பாத்திரத்தில் ஓட்டை இருந்தால் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் நிற்குமா? ஆகவே நம் மனதில் தீமை என்ற உணர்வு விஷத்தின் தன்மை இருந்தால் நாம் நல்ல உணர்வு எடுத்தாலும் இந்த விஷத்தின் தன்மை தான் அங்கே சேருகின்றது. நமக்குள் அந்த வலிமை வருமா? அந்த விஷத்தை நீக்கி அருஞ்ஞானி உணர்வு நமக்கு சேர்க்கும். முதல்ல விஷத்தின் தன்மை தனித்தல் வேண்டும். எதுக்காக வேண்டும்னா இங்கு ஒவ்வொருவரும் நம்முடைய 100 குணங்களை, நல்ல குணங்களை சித்தரிப்பதற்கு இப்படி வைத்தனர். இப்படி நல்ல குணங்கள் நமக்குள் வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்தால் அது நமக்குள் மாறி நோயாக வருகின்றது. அதை சுத்தப்படுத்துவதற்குத்தான் இங்கே காட்டுகின்றான். அந்த துறை நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உடலுக்குள் சிரித்து அந்த தீமை என்ற நிலைகளை, அதை என்ன இந்த நம் உடலுக்குள் அந்த திரவகம் என்ற விஷத்தின் தன்னை நீக்கும் அந்த அரசத்தை இந்த உடலான குண்டத்துக்குள் எடுத்து அதை சுத்தப்படுத்தும்படி செய்யுங்கள். நாம் சுத்தப்படுத்தி இந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும், அந்த தெய்வீக அன்பை பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் வழித்து வைக்கின்றார்கள். நம்ம அந்த ஆலய பண்புகளை நாம் புரிந்திருக்கின்றோமா? இப்ப சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்குதானா இல்லை? சாமி சொல்றாரு, இது யார் கடைபிடிப்பாங்க? சாமி சொல்றாரு இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா? அதெல்லாம் பெரிய தத்துவ ஞானிகள். சாமிகிட்ட தேங்காய் பழத்தை உடைச்சு போட்டு அர்ஜுன வேண்டும் குறையெல்லாம் சொன்னா அவன் நிவர்த்தி பண்ணுவாங்கிற நிலைத்தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கின்றதோட அந்த தெய்வீக அன்பையும் தெய்வீக பண்பையும் நம் வளர்க்கறதுக்கு காட்டினானே அதை யாராவது இதுவரையிலும் செய்கின்றமா? நல்ல கோஜம். அதனால் இந்த நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வழியிலும் வரக்கூடிய உணவினை நாம் பிறருடைய வேதனை படுப்பம் போது மாறி நமக்கு தாயாவது சிந்தனை குறைகின்றது. அதை நமக்குள் வளர்த்தி விட்டால் நோயாகி இந்த சிறுத்தறையை நீக்க அந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்ற இந்த குண்டத்துக்குள் அதை ஆவியாக மாற்றிவிட்டு நமக்குள் அது தூய்மைப்படுத்துதல் வேண்டும். ஆகவே இதன் மாற்றினால் நமக்கு தெளிவான நிலை வரும். அதுதான் சித்ரா பௌர்ணமி. நாம் இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இறைப்பல் நிலைகளை தூய்மைப்படுத்தி வந்தால் பௌர்ணமி என்ற நமக்குள் பூர்ண நிலமாகி மகிழ்ந்து வாழும் தன்மையும் இந்த வாழ்க்கையில் வரும் பொருளறிந்து செயல்படும் தன்மையும் நம் உடலிலே தெளிந்த மனமும் மகிழ்ந்த உணர்வு பெறக்கூடிய இந்த தகுதி பெறும். இப்பேற்பட்ட ஆலயத்தை நாம் பார்க்கணும். அதான் அதே சமயத்தில் ராமேஸ்வரம் என்றால் சல புராணத்தை வழிக்கின்ற ராமேஸ்வரம் என்று அங்கு வைத்து இந்த கடல் பகுதியில் அங்கு வைக்கின்றான் அந்த சல புராணத்தை வடிக்கின்றான். நாம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டு இந்த உடலான பரம் இந்த ராமேஸ்வரம், நாம் எண்ணியது உயிரான ஈசனால் அது நுகர்ந்து உடலான பரமாக மாற்றியது ராமேஸ்வரம் என்று காரணத்தில் வைக்கின்றன. ஆகவே இதை போல அந்த சல புராணங்களை வைத்து கடல் பகுதியை எடுத்துக்கொண்டால் அகிஷ்யன் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகி துரு நட்சத்திரமான அந்த பேரர் இந்த துரு நட்சத்திரத்தை நீங்க எங்கே பார்க்கலாம்? அதை பார்த்து அதை எடுக்கலாம். இந்த 27 நட்சத்திரத்தினர் எதுநிலை இல்லாதவர்கள். ஒளியின் உடல் பெற்றது துருவ நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள் எதிர்நிலையானும் பாதரசத்தால் மாற்றி அது 27 நட்சத்திரங்கள் எதிர்நிலை வரப்போம்போது மோதி வெப்பம் காந்தம் என்ற உணர்வாக்கி இது பிரிந்து செல்லும் உணர்வு எது நுகர்கின்றோ அது இயக்க அணுவாக மாற்றும் சக்தி பெறுகின்ற சூரியன். ஆனால் மனிதனானவனும் இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து அகஷ்யன் உணர்வை ஒளியாக மாற்றி ஒரு உயிரிப்பல உணர்வு ஒளியான நிலையாக இருக்கின்றது. ஆனால் சூரியனோ அழியும் தருமை பெற்றது. இந்த உயிரும் நாம் அழிவதில்லை. இன்றும் சரி, நீங்கள் தீயிலே குதித்து விட்டால் உயிர் வேவதில்லை, உணர்வுகள் கருகி விடுகின்றது. ஆனால் கருகிய உணர்வு இணைந்தது இது உயிருடன் இணைந்து செல்லப்படும் போது வேதனை என்ற உணர்வை அங்கு வருகின்றது. வேதனைப்படும் உணர்வு நீங்கள் உடல் இல்லை என்றாலும் வேதனை உணர்ச்சி தூண்டி கொண்டு நரக வேதனை பற்று கொண்டுதான் இருக்க வேண்டும். இன்னொரு உடலுக்குள் சென்றால் இந்த உணர்ச்சி ஊந்தி அதன் வேதனைப்படுத்த அந்த வேதனை உணர்வைத்தான் அங்கு வளர்த்து கொண்டிருக்கும். ஆகவே இதை போல இதை நாம் தெரிந்து கொள்வதற்காக ஞானிகள் காட்டிய அருள்வழியை இந்த ராமேஸ்வரம் என்ற நிலையில் வரப்படும் போது நேரம் ஆகிவிட்டது. ஏனென்றால் அந்த மனிதனின் வாழ்க்கையில் சிறிது காலமே வாழ்கின்றோம். இந்த நேரத்துக்குள் மனதை நாம் ஒன்றாக குவித்தல் வேண்டும், பகமை மறத்தல் வேண்டும் என்பதற்காக எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் என்ற உடலை அந்த இந்த ஒளியின் உடல் பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு நமக்குள் சேர்த்து இருள் நீக்கி பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறும் திறனை நாம் இங்கே ஊரில் விநாயகரை பார்க்க முடியும். விநாயகரை பார்க்கும் போது நமக்குள் மற்ற மரங்கள் மறைத்து விடுகின்றது. ஆனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறுவதற்காக கடலோர பகுதிகளில் இந்த நட்சத்திரத்தின் இயக்கங்களை காணுவதற்காக ராமேஸ்வரத்தை தேர்ந்தெடுத்து எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உடலும் எண்ணத்தால் ஒளியின் உடலாக பெற்ற நிலையும் அங்கே நமக்கு ஒளியின் உணர்வை நமக்குள் பெற்று நமக்குள் இருள் என்ற நிலையில் நீக்கும் அந்த அருள் சக்தி பெறும் இடமாக அங்கு மாற்றினார். அதே இடத்தை தான் இந்த கோயில்களை வைத்து நமக்குள் குறுகிய காலமே வாழ்கின்றோம் என்ற நிலையில் நமது வாழ்க்கையில் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் என்ற உணர்வை அங்கே காட்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெறும்படி செய்தான். இந்த வாழ்க்கையில் நாம் சிறிது காலம் தான் வாழ்கின்றோம். ஆகவே மனிதனாகி வளர்ச்சியாக ஆக குறுகிய காலத்தில் வாழும் நாம் நாம் எதை பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை காட்டுகின்றது. ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெருவொளி நாம் பெற வேண்டும் என்று நமக்குள் எண்ணப்படும் போது அந்த குறுகிய காலத்திலேயே நம் உடலுக்குள் பகமை நீக்கி நமக்குள் ஒன்றாக்கும் நிலை அங்கு உருவாக்குகின்றது. ஆகவே நம் உடலுக்குள் பகமையெல்லாம் நீக்கினால் நம் உடலுக்குள் அந்த எல்லா மனங்களும் ஒன்றாக்கப்படும் போது இருளில் நீக்கி ஒளி என்ற உணர்வும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி நாம் பெற்றதுதான் துருவ மகிழ்ச்சி என்றது. இந்த உணர்வை பற்றி இந்த உடலுக்கு பின் நாம் அந்த பிறவி இல்லாத நிலை அடையும் தருணத்தை தான் நம் ஆலயங்கள் காட்டப்பட்டுள்ளதை தவிர நாம் இப்படி காசு கொடுத்து போனவனுக்கு அந்த காணிக்கை செலுத்தின என் குடும்பம் எப்படி இருக்குது செலுத்தினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த உண்மையை உணர்த்தி வியாசகன் இருக்கின்றான. இந்த உண்மை வீட்டிலே எதந்து நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக சொன்னான் எதன் சுவையோ அந்த எண்ணங்களாக இந்த உடலுக்குள் எப்படி உருவாக்க வேண்டான் என்று சொன்னான். அந்த வாங்கி இருக்கின்றான அவன் எண்ணத்தால் கவர்ந்தான் உணவின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரத்தமாக அந்த ஒளியின் வட்டமாக இருக்கின்றான். ஏனென்றால் அகசியன் ஆன பின்தான் அவன் உணர்வின் தன்மை பின் வந்தவன் வான்மீகி வானின் உணர்வை தான் அறிந்திருந்து அந்த உணர்வின் தன்மை பெற்று தான் கண்ட உண்மை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவனும் இன்றும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு ஆறாவது அறிவு ஏழாம் நிலை சப்தரிஷ மண்டலங்கள் வாழ்கின்றான். இதே போல் மீனவனாக இருந்த அந்த வியாசகன் இதே போல வானை நோக்கி எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் மேறு இந்த மலையை மத்தாக வைத்து வாசி என்ற பாம்பை கயிறா வைத்து பார்க்கடலை கடைந்தான். விழுங்கியது எதுவோ அதற்கு தக்க உடல் பெற்றான் என்று கூறினானே. உண்மை இந்த பூமியின் நிலைகள் அது கடைந்த வயிற்றில் எது எது விளங்கியது தாவர இனங்கள் விளைகின்றது அது விழுங்கிய உணர்வுக்கு உணர்ச்சியும் எண்ணங்களும் உடலும் எப்படி பெற்றது என்று வியாசகன் தெளிவாக கூறியுள்ளான். அவன் உடலுடன் இருக்கின்றானா இருக்கின்றான் ஒளியின் உடலாக. ஆனா இந்த புற உடலை நமக்கு அங்கு இல்லை ஒளியின் உடலாக இருக்கின்றான் சப்தரிஷி மண்டலத்துடன். ஆகவே நாமும் இந்த உடலில் நாம் யாரும் எங்கேயும் சொர்க்கம் செல்ல முடியாது. இதற்குத்தான் அங்கு ராமாயணத்தின் இதன் உணர்வின் தன்மை கொண்டு பல யாகங்களை செய்து நான் சொர்க்க லோகத்தை நான் அடைய முடியும் என்று அவன் எண்ணுகின்றான். ஆக இந்த உடலுடன் சொர்க்கம் செல்ல முடியாது இந்த உடலிலே சொர்க்க உணர்வை நமக்குள் வளர்க்க முடியும் என்று ராமாயணத்தை தெளிவாக காட்டுகின்றான். ஆக அன்று வசிஷ்டர் அது வந்து அதே சமயத்தில் இங்கே விஸ்வாமித்திரன் அகனுக்கு ஆத்திரமும் அறிவும் எதையும் பெற வேண்டும் என்று ஆத்திர உணர்வுடன் செயல்படக்கூடியவர் அவனும் அந்த நிலை செய்ய முடியல. பல யாகங்கள் எடுத்து அந்த வீரி உணர்வு கொண்டு பெற வேண்டும் என்றால் உடனுடன் நான் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் முடியாது. ஆக உயிர்தன் உணர்வின் தன்மை இந்த உடலான உயிருடன் ஒன்று என்று இந்த உணர்வு ஒன்று சேர்க்கவும் இதுவே சொர்க்கம் அடைகிறது. ஆக எதனை அழைத்தும் அந்த சொர்க்க உலகத்திற்கு அங்கு அழைத்து செல்லும் என்பதனை இது ராமாயணத்தில் தெளிவாக காட்டப்படுகிறது. ஆகவே இதை போல நாம் எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வுகளை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரி. அது காவியமாக படைத்து கருத்தினை நாம் தெளிந்து வாழ்க்கையை தெளிந்து தெளிவான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்கு தான் ராமாயணம் மகாபாரதம் கந்தபுராணம் சிவபுராணம் இவையெல்லாம் நம் உடலுக்குள் நடக்கின்றது. ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம். நம் நண்பன் வேதனைப்படுகிறார் என்றால் அதன் முகந்தால் குருச்சேத்திரப்போர் நம் உடலுக்குள் குருவாக இருக்கின்ற உயிர் ஆக இந்த உயிரியை பட்ட பின் குருச்சேத்திரப்போர் நடக்கின்றது. ஆக என் நண்பனுக்கு இப்படி ஆய்விட்டன் ஏங்கி பெற்றால் நம் உடலுக்குள் போனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கும் அதுக்கும் போர் நடக்கின்றது மகாபாரதத்தில். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதாவது குருஷேத்திரப்பரும் அதாவது கண்ணன் சங்கநாதம் ஊதிய பெண் வேதனைப்படும் உணர்வை நம் உயிர் உயிர் நம்ம கண்கள் கவர்ந்து உயிரை மோதும் போதும் அந்த வேதனையின் உணர்வை சங்கநாதன் ஊதுகின்றது. ஆனாலும் வேதனைப்படுகிற அந்த உணர்வு என்பது இங்கு குருஷேத்திரப்போர் நடக்குது. என உடலுக்குள் இருக்கும் அனைத்து நல்ல குணங்களுக்கு உயிரியை குருவாய்க்கும் வேதனையின் உணர்வு என்பது அந்த உணர்ச்சிகள் உடலுக்குள் சென்ற அந்த உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களுக்கு இது தாக்கப்படும் போது உடல் மகாபாரத போர் ஆகின்றது. ஆகவே இந்த வேதனைப்படுவாடும் இந்த பதட்டமும் பயமும் ஏற்பட்டு மகாபாரத போர் ஆகின்றது. உடலுக்குள் அந்த வேதனை என்று புகுந்து விட்டால் விஷயத்தின் தன்மை நமக்குள் வளர்ச்சியாகும். அதனால் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு நொடிக்கும் நொடி குருச்சேத்திரப்போரும் மகாபாரத போரும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆகவே நாம் எண்ணும் உணர்வுகள் நாம் சந்தோஷம் என்ற சீதா ராமா என்று நாம் எண்ணங்கள் கொண்டு ராமனாக சந்தோஷமாக எண்ணி நாம் வாழ்ந்தாலும் வேதனைப்படும் உணர்வை நன்றால் வாரியாகின்றது. அந்த வாரி என்ற உணர்வு நமக்குள்ளான நமக்குள் நல்ல குணங்களை கொண்டு கொண்டு இருக்கின்ற இறைவன் நாம் மகிழ்ச்சி என்று உணர்வு நாம் தோற்றுவிக்க எண்ணுகின்றோம். ஆனால் நண்பனை பார்த்து வேதனைப்படும் போது அதன் உகந்தான வாலியாகி நாம் நல்ல குணங்களை எப்படி அழித்து மாற்றிவிடுகிறோம் என்று, நாம் சுவையும் உணர்வும் உணர்ச்சியில் நமக்குள் எப்படி இயங்குகிறது என்று ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. அது யாராவது நாம் மறிக்கின்றமா? அந்த ராமாயணத்தை பற்றி கற்றுக்கொண்டவர்கள் அது மக்கள் மனித உடல் எண்ணங்கள் எப்படி இயங்குகிறது என்று காட்டினாலும், அதை படித்த மக்கள் அவருடைய சாதகத்தை அவர் வளர்ப்பதற்கு தெரிந்து கொண்டார்கள். உங்களிடம் காசு பணம் பதிப்பதற்கு தான் பயன்படுத்துகின்றன. அந்த ஞானியை காட்டி உணர்வு நம் எண்ணங்கள் எப்படி செயற்படுகின்றது, வேதனை என்ற உணர்வு நமக்கு நுழைந்த பின் நம் உடலில் எப்படி அந்த வேதனை வாலி என்ற நிறைவரும்போது நல்ல குணங்களை கொண்டு இறங்கின் அது கொண்டு விழுங்குகின்றது என்பதனை காட்டுகின்றது. தசரத சக்கரவர்த்தி என்ற நிலை 10வது நிலையை கூடிய உணர்வுகளில் நாம் எண்ணும் உணர்வுகள் நமக்குள் இறையானாலும், வேதனை என்று உணர்வு வரும்போது அந்த வேதனை உருவாக்கும் அணுக்கள் நமக்குள் ஆனால், மனித உடல் சேர்த்து கொண்ட நல்ல உணர்வுகளை இந்த அணுக்கள் நம்மை கொண்டு கொண்டு தசப்பெரியும் அடிக்கடி வேதனை பற்றி இந்த உடலை வளர்ப்பதற்கும் மற்றொருவரை கொன்று புசிப்பதற்கும் மற்றவர்கள் தொல்லை கொடுக்கும் நிலையை நமக்குள் வருகின்றது. ஆக அந்த தொல்லையின் உணரும் போது தசப்பிரியன் ஆகின்றது. ஆகவே இதே உயிரில் நாம் எடுக்கப்படும் போது இதே உயிர் தான் அதையும் வளர்க்கின்றது. ஆகவே அந்த கோபம் என்ற உணர்வும் உயிரிலே பட்ட பின் அசுர உணர்வு வளர்க்கின்றது, நம்ம நல்ல குணங்களை கொள்ளுகின்றது. ஆகவே சீதா என்ற சுவையின் மகிழ்ச்சி என்று வந்தாலும் நம் உடலுக்குள் அந்த மகிழ்ச்சி என்ற நிலை இல்லாதவர்கள். ஆகவே இந்திரலோகம் நாம் எண்ணும் உணர்வின் தன்மையை சந்தர்ப்பத்தால் எண்ணி மகிழ்ச்சி என்ற உணர்வுகள் இந்திரலோகத்தில் உள்ள நம் உடலை மகிழச் செய்கின்றது. ஆக இந்திரலோகத்திலே தான் நல்லது உருவாக்காதபடி இந்த வேதனையின் உணர்வானால் இங்கே சிறைப்படுத்தி வருகின்றான் இந்திரலோகத்திலே. ஆகவே 4வது அறிவை இயக்கமற்ற நிலையை மாற்றும் போது அசுர உணர்வு நமக்குள் வரப்படும் போது அவன் இந்த உணர்வுகள் கொண்டு நம் உடல்ல எப்படி விளைகின்றது என்பதனை இங்கு தசப்பிரியன் என்ற நிலை உருப்பும்போது அவன் என்னும் உணர்வுகள் அந்த விஷ்ணு நோக்கிதான் அவனை எப்படியும் எனக்குள் அடிமையாக்க வேண்டும், என் சொன்னபடிதான் அந்த உயிர் கேட்க வேண்டும் என்றுதான் விஷ்ணுவை அடிமைப்படுத்த கடும் யாகம் அளிக்கிறான், கொலைகளை செய்கிறான், கொள்ளைகளை செய்கின்றான். அவனை கண்டாலே என் வழிக்குத்தான் நீ வர வேண்டும், உன் வழிக்கு நான் வர முடியாது என்று நம் உணர்வின் தன்மை உயிர் 10வது நிலை அடைந்தாலும், வேதனை என்று உணர்வு வரப்படும் போது நமக்குள் நல்லதை உருவாக்காதபடி நாம் உயிரான விஷயம் ஒரு நெருப்பிலே நீங்க எந்த பொருளை போடுகின்றோ அந்த மனம்தான் வரும். ஆக நம் உயிருக்குள் அந்த போட்டத்தின் அதன் உணர்வே தான் இயக்கும். ஆக விஷத்தின் தன்மை போட்டால் விஷத்தின் இயக்கம் தான் இயக்கும், உயிரோட வேலை அதுதான் என்பதை இங்கே தெளிவாக காட்டப்படுகின்றது. தசரத சக்கரவர்த்தி இந்த 10வது நிலை அடைக்கூடி நம் உடலில் எந்த நிலையெல்லாம் ஏற்படுகிறோம், ஆக உடலிலே அந்த விஷத்தின் தன்மையான ஆக விஷத்தை உடலாக கொண்ட மற்ற உயிரினங்கள் இப்படி இது நிலைவரும். 6வது அறிவு காட்டியே என்று இந்த 5வது அறிவிலிருந்து 6வது என்பது பிரம்மாவை சிறைப்படுத்தான், தீமைகளை நீக்கி நல்லது உருவாக்கும் சக்தி பெற்ற மனிதன். இது விஷத்தின் தன்மை தோயப்படும் போது நம் மனிதர்கள் எப்படி மாறுகின்றது, இதிலிருந்து எப்படி மனிதன் மீள வேண்டும் என்பதை தெளிவாக காட்டுகின்றது ராமாயணம். ஆகவேதான் இந்து கோயில்களை நம் மனதை குவித்து நாம் பகமேற்ற நிலை வந்து எல்லோரும் பேரின்பம் பெற வேண்டும் என்று ஆலயத்தில் காட்டப்பட்டது. அதனால் ஒவ்வொரு நல்ல குணங்கள் உள்ள இடங்களிலும் அந்த நல்ல குணங்களை வளர்க்க அந்த துரு மகிழ்ச்சியும் ஒரு நமக்குள் இணைத்து எப்படி நமக்குள் நல்லதை வளர்க்க வேண்டும் என்று கோயில்களை காட்டியிருப்பார். ஆக மொத்தம் மாரியம்மன் கோயில் விநாயகர் இருக்கிறாங்களா, இவங்க வேண்டாம் வச்சிருக்கலாம், விநாயகர் வைக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் நம் தனித்திருந்து கோயில்கள் எதாவது நம்ம தெருக்களை விநாயகர் வைத்திருப்பார். ஆகவே நமக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் அந்த வினைக்கு நாயகனாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இங்கே காட்டியிருப்போம். வேதனை என்று உணர்வும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரோடு பெற வேண்டும் என்று நம் உடலுக்குள் அந்த சக்தி இறைமன் ஊருக்கொரு விநாயகர் ஊருக்கொரு காளியம்மன் இப்படி தீமை செய்யும் உணர்வு நம் உடலுக்குள் என்ன செய்கிறது என்று மனிதன் தெரிந்து தெளிந்து தன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், இந்த உடலுக்கு பின் எப்படி செல்ல வேண்டும் என்று தெளிவாக கூறப்படுகின்றது.